அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இறைவன் அமைத்துக் கொடுத்த நீதியின் பாதை என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் இறைவனை முழுமனதோடு நேசிக்கவும் அவருக்கு கீழ்ப்படியவும் நீதியின் பாதையிலே நீங்கள் நடக்கவும் இறைவன் விரும்புகின்றான். அன்பானவர்களே, இறைவனால் நியமிக்கப்பட்ட நீதியின் மார்க்கம் அல்லது நீதியின் பாதை என்ற இந்த இறைவார்த்தை நிகழ்ச்சியை தொடர்ந்து நெடுங்காலமாக நாம் கேட்டு வருகிறோம், ஆராய்ந்து வருகிறோம். இதன் மூலமாக பாவிகள் இறைவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியும் என்பதையும் நாம் பார்த்து வந்தோம். இறைவாக்கினர் முன்மொழிந்த வகியை ஈசா நபி அவர்கள் எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதையும் நாம் பார்த்தோம். இன்றும் நமது அடுத்த பாடத்திட்டத்திலும் இறைவாக்கினர் எல்லாரும் பேசின குறிப்பிட்ட ஒருவரின் மகிமையை நாம் மறுபரிசீலனை செய்ய உத்தேசித்திருக்கிறோம். ஆகவே இறைவாக்கினரின் இறைவார்த்தைகளை பற்றிய கால வரிசை ஆய்வில் நாம் தொடர்ந்து இரண்டு பாடங்களை படிக்கப் போகிறோம். பாடத்திட்டத்தின் தலைப்பு, ஈசாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இஞ்சிலில் உள்ள ஈசா நபியின் பிறப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஈசா யாருடைய குமாரன்? நாம் ஒவ்வொருவரும் பதிலளிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது. மறுமையில் நம்முடைய நிலை இன்று நாம் இந்த கேள்விக்கு பதிலளிப்பதை பொறுத்தே அமையும். விரைவில் ஈசா மசீஹ் திரும்ப வருவார். அவர் வரும்போது இவ்விதமாக உங்களிடம் கேள்வி கேட்பார், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டால் நம் பதில் எதுவாக இருக்கும்? ஈசா நபி யார் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதே எங்கள் குறிக்கோள். இந்த விஷயத்தில் உங்களை யாரும் தவறாக வழிநடத்திவிடக் கூடாது என்பதே எங்கள் கவலை. ஈசா நபி அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இறைவாக்கினராக மட்டுமே இருந்தார் என்றோ அல்லது அவர் மிக சிறந்த ஒழுக்க சீலனாக மட்டுமே இருந்தார் என்றோ நீங்கள் கருதிவிடக் கூடாது. ஈசா நபி அவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த சக்தி. இந்த உலகத்திலும் இனிவரும் உலகத்திலும் ஈசாவுக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. ஈசா நபியை நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? ஈசா மசீகை பற்றி உங்களிடம் நாங்கள் கேட்க நினைக்கும் 10 கேள்விகளை இரு பகுதியாக பிரித்து இந்த பாடத்திட்டத்தில் 5 கேள்விகளையும் அடுத்த பாடத்திட்டத்தில் மீதம் 5 கேள்விகளையும் கேட்க இருக்கிறோம். முதல் கேள்வி, ஈசா நபியின் அற்புதமான பிறப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஈசா நபியை போல யாரும் பிறக்கவில்லை. ஈசா நபி மரியமின் மகன் என்று அழைக்கப்பட்டார். யக்யா ஜக்கரியாவின் மகன் என்றும், சுலைமான் தாவூது நபியின் மகன் என்றும், இஸ்மாயில் இப்ராஹிம் நபியின் மகன் என்றும் அழைக்கப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் தன் தகப்பனின் குடும்ப பெயரை எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லது தன் பெயருடன் தன் தகப்பனின் பெயரையும் இணைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஈசாவின் பெயரை பொறுத்தவரையில் அவருடைய தகப்பனாரின் பெயர் அவருடைய பெயருடன் இணைக்கப்படாமல் அவருடைய தாயாரின் பெயர் இணைக்கப்பட்டது ஏன்? காரணம், அவருக்கு பூமிக்குரிய தந்தை இல்லை என்பதே. ஈசா நபி அவர்கள் ஒரு கன்னியின் மகனாக பிறந்தார். ஈசா மசீஹ் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன் இறைவாக்கினர் இசையாஸ் பகிமொழிந்த வார்த்தை 700 ஆண்டுகளுக்கு பின் நிறைவேறினதை பாருங்கள். ஏசாயா 7வது சுரா 14வது ஆயத்து மற்றும் மத்தேயு 1வது சுரா 23வது ஆயத்துகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதன் பொருள் இறைவன் நம்முடன் என்பதே. மண்ணிலிருந்துதான் இறைவன் தம் மூதாதையரான ஆதமை படைத்தான். நாம் அனைவரும் ஆதமின் சந்ததியினராக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் ஈசா நபியோ ஜன்னத்திலிருந்து வந்தவர். நமது பாவத்தின் காரணமாக நாம் அனைவரும் அழுக்கான மண்ணை போன்றவர்கள். ஆனால் ஈசாவோ வானத்திலிருந்து வரும் மழையைப் போல சுத்தமாக இருந்தார். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லப்பட்டபடி பாவிகளை ரட்சிக்க ஈசா நபி அவர்கள் வந்தார். இவர் உலகத்திற்கு வருவதற்கு முன் இறைவனோடு இருந்தார். அவர் கலிமத்துல்லாவாக இருந்தார், ரூஹுல்லாவாக இருந்தார். நம்மை மீட்கும்படியாக அவர் ஒரு மனித உடலை தெரிந்து கொண்டார். ஈசா வானத்திலிருந்து வந்தவர். ஆழமான கிணற்றில் விழுந்த 2 மனிதனின் கதை இவ்வாறாக சொல்கிறது. ஒருவன் மற்றவனிடம், ஐயா, இந்த குழியிலிருந்தும் இந்த சேற்றிலிருந்தும் என்னை காப்பாற்றுங்கள் என்றாராம். மற்றவனோ, முட்டாளே, நாம் இருவரும் இந்த குழியில் விழுந்து கிடக்கும் போது நாம் ஒருவரை ஒருவர் காப்பாற்றுவது எப்படி என்றாராம். மேலிருந்து ஒரு கயிறு இறங்கி வந்தது. அந்த கயிறை பிடித்திருந்த நபர், நீங்கள் இருவரும் இந்த கயிற்றை பிடித்துக் கொண்டு மெதுவாக மேலே ஏறி வாருங்கள் என்று சொன்னாராம். ஆம், கிணற்றில் விழாத ஒருவரே கிணற்றில் விழுந்த மற்றவரை காப்பாற்ற முடியும். இறை வாக்கினவர்களில் மிக சிறந்தவர்கள் கூட நம்மை பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்ற முடியாது. காரணம், அவர்களும் ஆதமின் உம்மத்துகளாக பாவிகளாக இருப்பதால் ஈசா நபி ஒருவரே நம்மை பாவ குழியிலிருந்து காப்பாற்ற முடியும். காரணம், அவரிடம் மற்ற மனிதர்களிடம், நபிகளிடம், ரசூல்களிடம் காணப்பட்ட பாவத்தன்மை, பாவ சுவாபம், பாவத்தின் இயல்பு அவரிடம் காணப்படவில்லை. மற்ற மனிதர்களைப் போல, நபிமார்களைப் போல, இறைவாக்கினரைப் போல ஈசா நபி அவர்கள் பாவ மனிதர்களின் சேர்க்கையால் பிறக்கவில்லை. இவர் பரிசுத்த ஆவி என்னும் இறைவனின் ஆவியால் பிறந்தவர். ஒரு கன்னியின் வயிற்றில் உதித்தார். அதை அறிவிக்க இறைவன் ஜிப்ரயில் தூதனை அனுப்பினான். உலக மீட்பராகிய பரிசுத்த மசீஹ் பிறக்கும் போது ஒரு நட்சத்திரம் தோன்றினது. இது எவ்வளவு அற்புதகரமான விஷயம்! இவரை போல வேறு எந்த இறைவாக்கினனோ இன்சானோ பிறக்கவில்லையே. ஈசா நபி அவர்கள் பிறப்பில் மட்டும் தனித்துவம் வாய்ந்தவர் அல்ல, அவருடைய குணத்திலும் அவர் தனித்துவம் வாய்ந்தவர். எங்களின் 2வது கேள்வி, அவருடைய புனித தன்மை, பரிசுத்த தன்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஈசா நபி அவர்கள் ஒரு பரிபூர்ண குணசாலியாக இருந்தார். அவரிடத்தில் பாவம் காணப்படவில்லை. பாவத்திற்காக இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டதும் இல்லை. காரணம், அவர் தன் வாழ்க்கையில் மன்னிப்பு கோருவதற்கேதுவான பாவத்தையோ அநீதியையோ செய்ததில்லை. இறைவனுக்கு பயப்படும் ஒவ்வொரு இன்சானும் தன் பாவத்திற்கு அஞ்சி இறைவனிடம் தௌபா செய்ய வேண்டும். பெரும்பாலான இறைவாக்கினர் இதை செய்திருக்கிறார்கள். நீங்கள் வேதங்களை ஆராய்ந்து அறிந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் ஈசா நபி தன் தவறுக்காக அல்லது தன் பாவத்திற்காக, தன் மீறுதல்களுக்காக இறைவனின் மன்னிப்பை பெற தௌபா செய்தார் என்று எந்த இறை வேதத்திலும் நீங்கள் காண முடியாது, காட்டவும் முடியாது. ஈசா நபி ஒரு பாவமும் செய்யாததால் அவருக்கு பாவ மன்னிப்பின் அவசியம் இல்லை. அதற்காக அவர் தௌபா செய்ய வேண்டியதில்லை. இவருடைய நண்பர்களோ எதிரிகளோ கூட ஈசாவிடம் ஒரு தவறை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நற்சாட்சி கூறியுள்ளார்கள். ஈசா நபி ஒரு இறைவாக்கினன் என்ற நிலையை விட மேலானவர். இந்த உலகத்தில் மனிதனாக அவதாரம் எடுத்த இறைவனின் வார்த்தை கலிமத்துல்லா. ஆம், ஈசா நபி அவர்கள் தன் குணத்திலும் தனித்துவம் வாய்ந்தவர். மற்ற இறைவாக்கினரோடு ஒப்பிட முடியாதவர். ஈசாவை பற்றி சரியாக புரிந்து கொள்ள இன்னும் ஒரு காரியம் உண்டு. அதுதான் அவருடைய வார்த்தை. ஆம், ஈசா நபி அவர்கள் தன் வார்த்தையிலும் தனித்துவமானவர். 3வதாக, அவருடைய வார்த்தையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு முறை ஈசா நபியை கைது செய்ய அவருடைய எதிரிகள் போர் வீரர்களை அனுப்பினார்கள். அவர்கள் வந்தபோது ஈசா நபி அவர்கள் போதித்துக் கொண்டிருந்தார். அவருடைய போதனையை அவர்கள் கேட்டபோது அவரை கைது செய்யாமல் சென்று விட்டனர். அவருடைய போதகத்தை கேட்ட போர் வீரர்கள், இந்த மனுஷன் பேசினது போல வேறு யாரும் பேசினதை இதுவரை நாங்கள் கேட்டதில்லையே என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஈசா நபி தன்னை பற்றி என்ன சொன்னார் என்பதை கவனியுங்கள். மத்தேயு 4:2 யோவான் 8:12 யோவான் 14:6 வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒரு பட்டணத்தில் சிறுவன் ஒருவன் தொலைந்து போனான். காணாமல் போன சிறுவன் ஒரு போலீஸ் அதிகாரியிடம் தன் வீட்டில் பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு போகும் வழியை கேட்டான். அந்த அதிகாரி நேராக சென்று இரண்டாவது வளைவில் இடது பக்கமாக திரும்பி மூன்றாவது வளைவில் வலது பக்கமாக சென்று அங்குள்ள ஒரு பாலத்தை கடந்து பிறகு இடது பக்கமாய் போய் இரண்டாவது வளைவில் திரும்பு, அதுதான் நீ கேட்ட விலாசம் என்றார். இந்த சிறுவனுக்கு மூளையே குழம்பி போயிற்று. இவரிடம் ஏண்டா வழியை கேட்டோம் என்றாகிவிட்டது. அவர் சொல்லின வழியில் போகவே பயப்பட்டான். அந்த நேரத்தில் அந்த பக்கமாக ஒருவர் வந்தார். விஷயத்தை அறிந்து அந்த சிறுவன் அவனுடைய வீட்டுக்கு போய் சேரும் வரை அவனோடு கூட சென்று வழி காட்டினார். காவல்துறை அதிகாரி வழியை சொன்னார். ஆனால் இந்த மனிதனோ அந்த சிறுவனை அவனுடைய வீட்டிற்கே அழைத்து கொண்டு போய் விட்டார். ஈசா நபி யோவான் 14வது சுரா 6வது ஆயத்தில் இவ்வாறு கூறினார். இவ்விதமாக ஈசா நபியின் தனித்துவம், அவருடைய பிறப்பு, குணாதிசயம் அவருடைய வார்த்தைகளோடு நின்றுவிடவில்லை. அவருடைய கிரியைகளிலும் நாம் இதை காண முடியும். 4வதாக ஈசாவின் வல்லமை மிக்க செயல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஈசாவால் எதையும் செய்ய முடியும். எல்லா சக்தியும் வல்லமையும் அதிகாரமும் ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் செய்யும் அத்தனை காரியங்களையும் ஈசா நபி இந்த உலகத்தில் செய்தார். அவர் யார், எங்கிருந்து வந்தவர் என்பதை காட்ட இறைவனை தவிர யாரால் முடியும்? காற்றை வீச செய்யும் வல்லமை யாரிடம் உண்டு? ஈசா நபி காற்றை தன் கட்டுக்குள் கொண்டு வந்தார். இறந்தவனை உயிர்ப்பிக்க யாரால் முடியும்? ஈசா நபி மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். பார்வையில்லாதவர்களுக்கு யார் பார்வையை தர முடியும்? ஈசா நபி குருடர்களின் கண்களை திறந்தார். ஈசா நபி எல்லா நோய்களையும் குணமாக்கினார். சைத்தான்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஓடின. பலருடைய பாவ வாழ்க்கை மாற்றப்பட்டது. இறைவாக்கினர் சிலர் இறைவனிடமிருந்து வல்லமையை பெற்று அதனால் சில அற்புதங்களை செய்தனர். ஆனால் ஈசா மற்றவர்களிலிருந்து வித்தியாசமானவர். அத்தனை வல்லமையும் அவரிடமே இருந்தது. யோவான் 11வது சுரா 43வது ஆயத்தையும் 25வது ஆயத்தையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கேளுங்கள், இந்த ஈசாவின் மேல் ஈமான் வைத்து ஈசாவை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால், ஈசா இன்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றவும் உங்களுக்காக உங்களுக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்யவும் அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஈசாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் எல்லாம் வல்லவர், ஒப்பிட முடியாதவர். இன்னும் ஒரு தனித்தன்மையை கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவாக்கப் போகிறோம். 5வதாக அவருடைய பெயர்களின் தனித்தன்மையை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இறைவேதத்தில் பார்க்கும்போது ஈசாவுக்கு நூற்றுக்கணக்கான பெயர்கள், காரண பெயர்கள், அடைமொழி பெயர்கள் இருக்கின்றன. ஈசா நபி யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த பெயர்கள் நமக்கு உதவுகின்றன. உதாரணமாக, இம்மானுவேல், இறைவனின் வார்த்தை, தேவ ஆட்டுக்குட்டி, மீட்பர், அல்பா, ஒமேகா, முந்தினவர், பிந்தினவர், வழி, சத்தியம், ஜீவன் போன்ற இன்னும் பல பெயர்களுடன் ஈசா நபி அழைக்கப்பட்டார். எல்லா பெயர்களையும் விட தேவகுமாரன், இறைமைந்தன் என்ற பெயர் மிகவும் சிறப்பானது. ஆம், மற்றெந்த இறைவாக்கினரும் இப்படிப்பட்ட பெயர்களால் அழைக்கப்படவில்லை. ஒரு கட்டத்தில் இறைவனே ஈசா நபியை தன் குமாரன் என்று அழைத்ததை நாம் காண்கிறோம். மத்தேயு 3வது சுரா 17வது ஆயத்தையும் மத்தேயு 17வது சுரா 5வது ஆயத்தையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அவர் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நண்பர்களே, எங்கள் நேரம் இப்பொழுது நிறைவுக்கு வருகிறது. இன்ஷா அல்லாஹ், நமது அடுத்த பாடத்திட்டத்தில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக என கூறி வாழ்த்துகிறோம். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை சுமார் 2 வருடங்களாக நாம் கேட்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்ட நீங்கள்தான் சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். அதுவரை இறையருள் உங்களோடு இருப்பதாக என்று கூறி நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். ஆமீன்.